ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله واصحابه واتباعه الاعلام وبعد فيا عباد الله اتقوا الله العظيم عز وجل واطيعوه والله تعالى يقول واصدق القائلين اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم انا عرضنا الامانه على السماوات والارض والجبال وابين ان يحملها واشفقن منها وحملها الانسان انه كان ظلوما جهولا صدق الله العزيز الحكيم وقال رسول الله صلى الله عليه وسلم صنفان من امتي فاذا صلحا صلح الناس كله واذا فسدا فسد الناس كله العلماء والاغنياء او كما قال عليه الصلاه والسلام விரிந்த விண்ணையும் பரந்த மண்ணையும் விண்ணிலே விண் மீன்களையும் மண்ணிலே மனித ஜீவராசிகளையும் படைத்து பரிபோக்கு படுத்துகின்ற ரப்பாகிய வல்லவன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே புகழ் அனைத்து முறித்தாக அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஏதேற்ற வந்தனமும் அகிலத்துக்கோர் அருட்கொடையாய் வந்துவித்த காஜில் மதீனா முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதிலும் அன்னாரின் நடிச்சுவடுகளை அனுகமசியாது எடுத்து நடந்த அருமை சஹாபாக்கள் தாபிஈங்கள் சீர்கதேசிகள் யுகமுடிவு நாள் வரைக்கும் இம்மன்னகத்திலே தோன்றி மரணிக்கின்ற அனைத்து முஃமின்கள் முஸ்லீம்கள் யாப்பெருளும் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. புனித ஜுமாவின் கடமையை பெரிதென மதித்து அல்லாஹின் அருள் சுரக்கும் அவனது அருளகத்தில் இறையில்லத்தில் ஒன்று குளிமிருக்கும் அல்லாஹின் நல்லியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எப்பொழுதிலும் எச்சந்தர்ப்பத்திலும் எந்நிலையிலும் எல்லா நேரங்களிலும் படைத்த இறைவன் ஒருவனை அஞ்சி நடக்குமாறு முதற்கண் அடியேனுக்கும் அடுத்தாண்மையாக உங்களுக்கும் ஒக்கியத்தன்னும் நற்போதனை புரிகின்றேன், சான்று பகர்கின்றேன். அன்பு நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இல்லாமல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுத்தமான சத்தியமான யாராலும் எவராலும் சந்தேகிக்க முடியாத ஒரு மார்க்கத்தை தந்திருக்கின்றான். அந்த சுத்த சத்திய மார்க்கம் எமக்கொரு அமானிதமாக நம்பிக்கைக்குரிய பொருளாக நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. இதனைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுகின்ற பொழுது இன்னா அரல்னல் அமானத் அல சமாவாத்தி வல் அர்தி வல் ஜிபால் முன்னால் வானங்கள் மீது கொடுத்தோம், பூமிகள் மீது கொடுத்தோம், மலைகள் மீது கொடுத்தும் அவைகள் ஏற்பதற்கு பாரமாக கருதிவிட்டன, அவைகள் சுமப்பதை விட்டும் பின்னடைந்து விட்டன. அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய படைப்பினங்களில் பறந்து விரிந்து காணப்படுகின்ற அந்த வானம் எப்பேற்பட்டது, பூமி எப்பேற்பட்டது, மலைகள் எவ்வாறு சக்தி வாய்ந்தவை என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியை படைத்த பொழுது அது துளும்ப ஆரம்பித்தது, அசைய ஆரம்பித்தது. அல்லாஹ் மலைகளை படைத்தான், பூமி ஆணியடித்தது போல ஆப்படித்தது போல உறுதி வாய்ந்ததாக காணப்பட்டது. இதனை பார்த்த மலக்குமார்கள் ஆச்சரியப்பட்டு விட்டார்கள். இறைவா, இந்த பூமியை படைத்த பொழுது அது அசைய ஆரம்பித்து விட்டது. நீ மலைகளை படைத்த பொழுது அது உறுதி வாய்ந்ததாக காணப்பட்டு விட்டது என்று மலக்குமார்கள் ஆச்சரியம் அடைந்து விட்டார்கள். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, இப்படி இந்த பூமியுடைய சக்தி வாய்ந்ததாக காணப்படும் மலைகள் மீது கொடுத்து நிற்காத, வானங்கள் மீது கொடுத்து நிற்காத, பூமிகள் மீது கொடுத்து நிற்காத ஒரு சுத்த சத்திய மார்க்கத்தை நாம் சுமந்திருக்கிறோம் என்றால் அது சாதாரணமானதல்ல. இன்னதீன் இஸ்லாம், இந்த உலகத்திலே மார்க்கம் என்ற அமைப்பில் எத்தனையோ கோணல்கள் காணப்படுகின்றன, எத்தனையோ அமைப்புகள் காணப்படுகின்றன. அந்த மார்க்கங்களில் உலகத்தில் அல்லாஹ்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மார்க்கம் இருக்கும் என்றால் அதுதான் இந்த தீனுல் இஸ்லாமாக இருக்கிறது. எனவே குருதிய வாழ்நாள் கொடுக்கப்பட்ட எமக்கு இந்த சத்திய மார்க்கத்தை அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா ஒரு அமானித பொருளாக நமக்கு தந்திருக்கின்றான். எப்படி நமது மனைவி மீது ஒரு பொறுப்பிருப்பது போல, பிள்ளைகள் மீது ஒரு பொறுப்பிருப்பது போல, நமது வியாபாரத்துக்கும் ஒரு பொறுப்பிருப்பது போல, இந்த சமூகத்துக்கு செய்ய வேண்டிய பாரிய ஒரு பொறுப்பு அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா எங்கள் மீது சுமத்தி இருக்கின்றான். அந்த பொறுப்புகளில் மிக முக்கியமான ஒன்றுதான் பள்ளி வாயில்களும் பாடசாலைகளும். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, ஒரு ஊரு செழிப்பதற்கு, அது செழிப்பதற்கு சமுதாயத்திலே அந்த ஊர் அபிவிருத்தி அடைந்ததாக காணப்படுவதற்கு அங்கு இரண்டு விடயங்கள் சீராக சிறப்பாக அமையப்பெற வேண்டும். அவைகள் தான் நாம் ஐந்து நேரம் சுஜூது செய்கின்ற, அல்லாஹ்வுடைய சங்கநாதம் ஒலிக்கப்படுகின்ற அந்த மஸ்ஜிதுகள், அந்த பள்ளி வாயில்கள், இரண்டாவது கல்வி போதிக்கப்படுகின்ற அந்த பாடசாலைகள், இந்த இரண்டும் ஊருடைய இரு கண்கள் என்று சொல்வார்கள். அவ்விருந்துடைய சீர்திருத்தம் ஊருடைய சீர்திருத்தம், அவ்விருந்துடைய சீர்கேடு ஊருடைய சீர்கேடு. அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த வகையில் பள்ளி வாயில் என்று சொல்கின்ற பொழுது நிர்வாகத்துக்கென்று ஒரு கூட்டம் தெரிவு செய்யப்பட்டு விட்டால் அங்கே பள்ளிகளை வருடா வருடம் வரணம் தீட்டுவதல்ல, மாதாந்தம் ஊழியர்களுக்கு கொடுப்பனவு கொடுப்பது மட்டுமல்ல, ஐந்து நேரம் தொழுது விட்டு இழுத்து கூட்டப்படுவதல்ல மஸ்ஜிதிலே பொறுத்து. 24 மணித்தியாலங்களும் அங்கே சமுதாயத்திலே பிரச்சினைகள் ஆராயப்படுகின்ற ஒரு இடமாக, நாடாளு மண்டபமாக, கல்வி கூடங்களாக, ஏனைய பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படுகின்ற ஒரு சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட்டாக காணப்பட வேண்டிய ஒன்றுதான் இந்த மஸ்ஜிதுகள் என்பது. அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, ஏனென்றால் இன்று எமது இஸ்லாமிய சமூகம் இன்று ஒவ்வொரு குற்றங்கள் விசாரிக்கப்படுகின்ற ஸ்தலங்களுக்கு ஆளாகுவதற்கு, அவைகளிலே நாம் ஒரு குற்றவாளிகளாக மாறுவதற்கு மஸ்ஜிதின் ஊடாக காட்ட வேண்டிய வழிகாட்டல்கள் இல்லாமது ஒரு காரணம். அன்பாண்ட சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த வகையில் எமது ஊரிலே எந்தெந்த மக்கள் திருமணம் முடிக்க இருக்கின்றார்களோ, இன்று அநேகமான இளம் பருவதை அடைந்த பெண்களை பார்த்தால் அவசர அவசரமாக திருமணம் நடைபெறுவது போன்று அங்கே தலாக்கிலும் அதிகம் காணப்படுகின்றன. காரணம் என்ன? அந்த பெண்கள் எத்தனையோ பிஏ எம்ஏ முடித்திருக்கிறார்கள், டிப்ளோமா பட்டங்களை பெற்றிருக்கிறார்கள், ஆனால் குடும்பமாக இணைந்து கணவன் மனைவியாக இணைந்து வாழுகின்ற பொழுது கணவனை பற்றிய அறிவு தெரியாது, குடும்ப வாழ்க்கையை பற்றிய தெளிவு கிடையாது. அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, திருமணம் நடைபெறுவதற்கு முன்பு 4 மாத வழிகாட்டல்கள் என்ற அந்த பெயரில் அவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையை பற்றிய அறிவுரைகளை வளர்ப்பது, அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுப்பது, கருத்தரங்களை நடாத்துவது, அது பள்ளிவாடைய பொறுப்பாக இருக்கிறது. எத்தனையோ வயது வந்த பெண்கள் திருமணம் முடித்து குழந்தை பிறக்கின்றது, அவர்களும் திருமண வயதை அடைந்து பருவ வயதை அடைந்து திருமணம் முடித்திருக்கிறார்கள். அவர் ஒரு 50-55 வயதை அடைந்திருக்கிறார், தேரன் பேத்திகளை கண்டிருக்கிறார், செய்கிறார். ஆனால் அவர்களுக்கு நானாந்தம் ஓதக்கூடிய சூரா பாத்திஹாவை ஒழுங்காக திறமையாக ஓத முடியாது. அத்தஹியாத்து மனநம் கிடையாது. எத்தனையோ தொழுகையுடைய சட்டங்கள், புதுவுடைய சட்டங்கள், வாழ்க்கையில் முக்கியமாக அறிய வேண்டிய எத்தனையோ கடமைகள் சட்டங்கள் இருக்கின்றன. அவைகளை கூட தெரியாமல் இன்று ஏதோ ஒரு போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வயது வந்த குடும்ப வாழ்க்கையில் முதிர்ச்சியடைந்த பெண்களுக்கு ஒரு தஜ்வீத் வகுப்பு என்று, ஃபிக்ஹுடைய வகுப்பு என்று, தஃப்ஸீருடைய வகுப்பு என்று இஸ்லாமிய அடிப்படையிலே தனிப்பட்ட வகுப்புகளை வைப்பதும் அந்த பள்ளி வாயிலுடைய ஆரிய ஒரு பொறுப்பாக இருக்கிறது. அது மட்டுமா, இந்த சமூகத்திலே எத்தனையோ பெண்கள் கருமை கோட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தனது வறுமையின் காரணமாய் எத்தனையோ பெண்கள் பாவத்துக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். இவர்களை இனம் கண்டு பைத்துல் ஜகாத் என்று, பைத்துல் மால் என்று, நிதியம் என்று எத்தனையோ இயக்கங்களை, எத்தனையோ சங்கங்களை உருவாக்கி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் நிவர்த்தி செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பும் அந்த நிர்வாகத்துக்கு இருக்கிறது. அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, இப்படி எத்தனையோ பேர்கள், அதாவது இருப்பதற்கு இருப்பிடம் இன்றி, சொந்த வீடின்றி இந்த வறுமை கோட்டிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்க இந்த தலை நகரை எடுத்து நோக்கினால், அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, ஒரு வீட்டில், சிறிய ஒரு வீட்டில் நாலைந்து குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். ஆங்காங்கே மச்சான் மதினி என்று அங்கே மகரம் பேண முடியாது. மாமா மருமகன் என்று, தாத்தா தம்பி என்று தந்த சொந்த தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியாத ஒரு நிலை, தனது ஆடை மாற்றிக்கொள்ள முடியாத ஒரு நிலை, சுகையினம் அடைந்து விட்டால் சுதந்திரமாக தூங்க முடியாத ஒரு நிலை. ஏன் இரண்டு பேத்தஸ் கொண்ட ஒரு வீட்டிலே நாலைந்து குடும்பங்கள் சொரிந்து வாழ்கின்றார்கள்? அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த பிரச்சனைகளை இனம் கண்டு இருக்கக்கூடிய அனைத்து தனவந்தர்கள், புத்திஜீவிகள், உலமாக்கள், துறை சார்ந்தவர்கள் எல்லாம் அணுகி அந்த ஜகாத்துடைய பணங்களை வசூலித்து ஏ ஒரு 5 ஏக்கர் காணிகளை, நிலத்தை வாங்கி வீடுகளை அமைத்துக் கொடுப்போம் என்றால், அல்லது வாடகைக்கு வீடுகளை பகிர்ந்தளிப்போம் என்றால், அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, சமூகத்திலே இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை எங்களால் நிவர்த்தி செய்ய முடியும். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இன்று சிறுபான்மையாக வாழக்கூடிய பள்ளின மக்கள் சரிந்து வாழுகின்ற இந்த நாட்டிலே சிறுபான்மையாக வாழக்கூடிய நாம், அல்லாஹ் நமக்கு தந்த திறமை, எமது ஆற்றல், எமது அறிவு இஸ்லாத்துக்காக பயன்படுத்தவில்லை என்றால், சிறந்த வழிகாட்டல்கள் எமது சமூகத்துக்கு வழங்கப்படவில்லை என்றால், இந்த நாட்டிலே முஸ்லீம்களாகிய நாம் எல்லாவிடத்திலையும் பின்னடைந்து போய்விடுவோம். தமது உடைமைகள், உரிமைகள் பறிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட ஒரு சமுதாயமாக நாம் ஆகுவோம் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. ஆக அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய மார்க்க அடிப்படையிலே வழிகாட்ட வேண்டிய பாரிய பொறுப்புகள் அந்தந்த நிர்வாகங்களுக்கு இருக்கின்றன. அந்த பள்ளியிலே இருக்கக்கூடிய உலமாக்களாக இருக்கட்டும், அந்த பகுதியில் வாழக்கூடிய ஏனைய புத்திஜீவிகளாக இருக்கட்டும், ஆசிரியராக இருக்கட்டும், செல்வந்தர்களாக இருக்கட்டும், அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த ஆற்றல்களை அவன் விரும்பும் வழியில் பயன்படுத்தவில்லையானால், இந்த சமூகத்துக்கு ஏற்படக்கூடிய அந்த சீர்கேடுகளுக்கு நாளை கியாமத்துடைய நாளில் அல்லாஹ்விடம் பதில் சொல்லியாக வேண்டும். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, எனவேதான் ஒரு மனிதன் தனது ஊருக்கு செலுத்த வேண்டிய அந்த பாரிய பொறுப்புகளில் இரண்டாவது ஒன்றுதான் இன்று எமது ஊர்களில் காணப்படுகின்ற அந்த பாடசாலைகள், அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். பல்லின மக்கள் வாழுகின்ற இந்த நாட்டிலே அந்நிய பாடசாலைகளை எடுத்து நோக்கின்ற பொழுது எவ்வளவு சீராக சிறப்பாக கட்டிட வசதிகள் வேண்டுமா, பொருளாதாரங்கள் வேண்டுமா, ஏனே துறை சார்ந்த புத்திஜீவிகள் வேண்டுமா, சிறப்பாக ஒற்றுமையோடு ஆலோசனையோடு முன்னெடுத்து செல்கிறார்கள். அவர்களுக்கென்று பொது நூலகம், அவர்களுக்கென்று தனி நீதி மன்றம், அவர்களுக்கென்று தனி இத்தலங்கள் என்று எத்தனையோ பொது சேவைக்கான நிதியங்கள், அதற்கான அமைப்புகள், சொசைட்டிகள் நிறைந்து காணப்படுகின்றன. ஆனால் மாற்று மதத்தவர்களுக்கு முன்மாதிரியாக வாழக்கூடிய முஸ்லிம்கள், வழிகாட்டியாக நிற்கக்கூடிய முஸ்லிம்கள், எல்லா தகவல்களும் பெற்ற முஸ்லிம்களின் இன்று பாடசாலைகளை எடுத்து நோக்கினால் சொல்வதற்கு வெட்கமாக இருக்கிறது. ஆங்காங்கே கல்வியை போதிப்பதற்கான சிறந்த நூலகங்கள் கிடையாது, சிறந்த உபகரணங்கள் கிடையாது, சிறந்த அங்க வழிகாட்டல்கள் கிடையாது, அதற்கான பண வசதிகள் கிடையாது. எத்தனையோ ஏழை சிறார்களை எடுத்து நோக்கினால் காலையிலே மதிய உணவு இன்றி, அதாவது காலை உணவு இன்றி வரும் பசியோடு பாடசாலையை நோக்கி வருகின்றார்கள். அவர்களுக்கென்று படிப்பதற்கான ஏற்பாடுகள் கிடையாது. ஓஎல் ஏஎல் எடுத்து விட்டால் மேலதிக மேம்படிப்பை மேம்படுத்துவதற்கு, உயர்கல்வியை மேற்கொள்வதற்கு அதற்கான வசதிகள் கிடையாது, அதற்கான ஏற்பாடுகள் கிடையாது. எத்தனையோ இளம் வாலிபர்கள், இளம் யுவதிகள் பல துறைகளுக்கு ஆற்றல்கள் பெற்றிருந்தும் அவைகளை வழிகாட்டுவதற்கான எந்த பண வசதிகளும் ஏற்பாடுகளும் கிடையாது. இதனால் எத்தனையோ மாணவர்கள் இன்று கடைகளிலே 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு தொழிலாளியாக வேலை புரிகிறார்கள். அல்லது எத்தனையோ இளம் யுவதிகள் இன்று டெக்ஸ்டரிகளையும் கார்மெண்ட்ஸுகளையும் இன்று தையலுக்காக வேண்டி வேலைக்கு செல்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, இப்படி சமூகத்திலே கல்வியிலே மேம்பட்டு வரக்கூடிய, கல்வியிலே சிறந்த கல்விமான்களை ஆகிவிடக்கூடிய எத்தனையோ ஆயிரக்கணக்கான மாணவர்கள் எமது சமூகத்திலே இருந்தும் அவர்களுக்கு நாம் வழிகாட்டவில்லை என்றால் அறிவாலும் பணத்தாலும் உடலாலும் சக்தியாலும் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுக்கவில்லை என்றால் அருமையானவர்களே, பெலஸ்தீனை போன்று, மியன்மாரை போன்று, ஏனைய நாடுகளை போன்று நாம் ஒதுக்கப்படுவோம், ஒடுக்கப்படுவோம் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. ஆக அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, எனவேதான் கோயில் முடித்த எத்தனையோ வாலிபர்கள் இன்று போதை பொருட்களுக்கும் எத்தனையோ தகாத நடத்தைகளுக்கும் இன்று பாதையை அடிமைப்பட்டு வாழுகின்றார்கள். அதற்கான சிறந்த தர்பியாக்கள் கிடையாது, வழிகாட்டல்கள் கிடையாது, அதற்கான ஏற்பாடுகள் கிடையாமல் எமது பணம், எமது வீடு, எமது குடும்பம், எமது சொத்து என்று அல்லாஹ் தந்த நியமத்துக்கு அமானிதத்துக்கு மாற்றம் செய்வோமேயானால் அருமையானவர்களே, இரண்டு கைகளும் பின்னால் கட்டப்பட்டு கடுமையாக விசாரணை செய்யப்படுகின்ற கூட்டம் இவர்கள்தான் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. ஆக அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே தான் இன்று இஸ்லாமிய சமூகத்துக்கு ஏன் இதை முன்வைக்கிறேன் என்றால், மாற்று மதத்தவர்கள், இஸ்லாத்தை ஏற்காத அந்நியவர்கள் தனது வணக்கஸ்தலங்களிலே வாரா வாரம் சிறார்கள் முதல் பெரியோர்கள் வரை அழைத்து அவருடைய வயதுக்கு ஏற்ப ஒவ்வொரு தனியார் வகுப்புகளை வைத்து தனது மார்க்க அனுஷ்டானங்களை தெளிவுபடுத்துகின்றார்கள். அதற்கான வழிகாட்டல்கள் கொடுக்கிறார்கள். அந்தந்த மாணவர்களுக்குரிய திறமையை விளங்கி பயிற்சிகளை, தொழிற்பயிற்சிகளை வழங்கி வருகிறார்கள். அருமையானவர்களே, நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? 4 பேர்கள் ஹோட்டலே ஒன்று கூடி ஒரு விஸ்கி போட்டலை வைத்து அல்லது ஏதாவது ஒரு பொரியலை வைத்து நாம் எஞ்சோ பண்ணி கொண்டிருக்கிறோம், அல்லது தனது பணம் சொத்துக்களை சுற்றுலாக்களிலும் ஆடலுக்கும் பாடலுக்கும் இஸ்லாத்துக்கு மாற்றமான மதுவுக்கும் மாதுக்கும் அனாச்சாரமானவற்றில் நாம் இன்று செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படியே எமது இஸ்லாமிய சமூகம் செல்லும் என்றால் அருமையானவர்களே, இன்னும் நாலஞ்சு வருடங்கள் செல்ல தேவையில்லை. இரத்த கண்ணீர்கள் வடிக்கக்கூடிய ஒரு நிலைமை எமக்கு ஏற்படத்தான் போகிறது. இதற்கு முன்மாதிரியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனையோ நாடுகளை நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறான். இன்று உலகத்திலே சனத்தொகை நிறைந்து காணப்படுகின்ற ஒரு நாடுதான் அந்த சைனா எனப்படுகின்ற ஒரு நாடு. அன்பாந்தவர்களே, அங்கே பத்திரிகை எதை உறுத்துகின்றது, தகவல் எதை எமக்கு தெளிவுபடுத்துகின்றது, 2025 வருடத்துக்கு முன்பதாக அனைத்து முஸ்லிம்களும் சைனா மதத்தின் இஸ்தானத்தை அனுஷ்டானத்தை பின்பற்ற வேண்டும். 2025 பிறகு முஸ்லிம்கள் எமது நாட்டிலே இஸ்லாமிய கலாச்சாரப்படி வாழ முடியாது, இஸ்லாமிய வழிகாட்டல்களை அமல்படுத்த முடியாது. எமது மதத்துக்கு ஏற்றாப்போல் நாட்டுக்கு ஏற்றாப்போல் முஸ்லிம்கள் வாழ வேண்டும். இஸ்லாம் தலை தூக்க கூடாது என்று ஒரு அறிவுறுத்தல் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, நாம் முஸ்லிம்கள் முஸ்லிம்களாக வாழவில்லை என்றால் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த புனித அறிவையும் ஆற்றலையும் செல்வத்தையும் பணத்தையும் இந்த வீரத்தை இஸ்லாத்துக்கு தோதுவாக பயன்படுத்தி அழகிய வழிகாட்டல்கள் வழங்காமல் எமது சுயநல பணத்துக்காக வேண்டி, பட்டத்துக்காக வேண்டி, தனது சுயநலத்துக்காக வேண்டி அல்லாஹ் தந்த நியமத்துக்களை நாம் பயன்படுத்துவோம் என்றால் பயங்கரமான சூழ்நிலை எமது நாட்டிலும் ஏற்படும் என்பதை எம்மால் மறந்துவிட முடியாது. ஆக அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, உலகத்தில் ஒரு மனிதன் நிலைநாட்டக்கூடிய சாதனை என்ன தெரியுமா? அது அல்லாஹ்னால் கொடுக்கப்பட்ட அறிவாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், வீரமாக இருக்கலாம், அரசியல் பலமாக இருக்கலாம். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த ஆற்றல்களை தமது தகுதிகளை நாம் சிறந்த முறையில் பயன்படுத்தி நமது மரணத்துக்கு பிறகும் இதயத்தில் வாழ்பவர்களாக, இதயத்தில் வாழக்கூடிய மௌத்துக்கு பிறகும் எங்களை பேசக்கூடியவர்களாக உலகத்தை வாழ்ந்துவிட்டு மரணிப்பதுதான் உலகத்தொரு மனிதன் நிலைநாட்டக்கூடிய மிகப்பெரிய சாதனையாக இருக்கிறது. இதற்கெத்தனையோ சம்பவங்கள் நமக்கு ஆதாரமாக இருக்கின்றன. அன்பாந்தவர்களே, வயது முதிர்ச்சி அடைந்தவர்களை நாம் பேச தேவையில்லை. இளம் வயது வாலிபர்களான தாரிக் இப்னு ஜியாத், முஹம்மது இப்னு காசிம் இளம் வாலிபர்கள் தனது வாலிபத்தையும் சக்தியையும் இஸ்லாத்துக்காக பயன்படுத்தினார்கள். தாரிக் இப்னு ஜியாத் 22 வயதிலே தனது அறிவையும் சக்தியையும் வாலிபத்தையும் இஸ்லாத்துக்காக பயன்படுத்தினார்கள். இஸ்பெயின் எனப்படுகின்ற, உந்துரூஸ் எனப்படுகின்ற அந்த இஸ்பெயினிலே இஸ்லாத்துக்கு மாற்றமான ஆட்சி நிலவியது, ஆட்சி பரவியது. அந்த நாட்டை மூசா இப்னு நுசைர் என்று சொல்லக்கூடியவன் ஆட்சி செய்து வந்தார். இஸ்லாத்துக்கு மாற்றமான கலாச்சாரங்கள் தலை ஊக்கின இந்த கட்டத்திலே அதை இல்லாதொழித்து ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உடையதாக, இஸ்லாமிய எழுச்சிகள் நிரம்பிய ஒரு நாடாக அந்நாடை மாற்ற வேண்டும் என்று முஹம்மதாவது தாரிக் இப்னு ஜியாத் படையெடுத்தார். அன்பாந்தவர்களே, என்ன நடந்தது? வெற்றி கொள்ளப்பட்டது. முஸ்லிம்களுடைய கைகளுக்கு கீழால் அந்த நாடு வந்தது. இதை இஸ்லாமிய நாடாக மாற்ற வேண்டும், இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அந்த நாட்டிலே முதலாவது செய்யப்பட்ட முயற்சி அங்கிருக்கக்கூடிய வயது வந்த ஆண்கள் பெண்கள் அனைவரையும் இந்த குர்ஆனை மனனம் செய்ய வைத்தார்கள். மாலிக் இப்னு மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களால் எழுதப்பட்ட அந்த மொத்தா கிரந்தத்தை, ஹதீஸ் கிரந்தத்தை மன்னிட வைத்தார்கள். காலப்போக்கிலே மூசா இப்னு நுசைர் அவர் இஸ்லாத்தை விளங்கி தான் சில தவறுகளுக்கு மன்னிப்பு அன்பு கூறி அன்பாந்தவர்களே சிறந்த ஒரு அரசனாக மாறிவிட்டார். தனது மகனுக்கு திருமணம் பேசப்படுகின்ற பொழுது சொன்னான், எனது மகன் மகனை மனம் முடிக்கக்கூடிய பெண், எனக்கு மருமகளாக வரக்கூடியவள் முதன் முதலாக இந்த குர்ஆன் முழுதையும் மனனம் செய்த ஹாஃபிதாவாக இருக்க வேண்டும். ஜனங்களே, எந்தெந்த வீடுகளிலே குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிலாக்கள் இருக்கின்றார்களோ அவர்களது வீட்டுக்கு முன்னால் மெழுகுவர்த்தி பொருத்தப்பட வேண்டும் என்று ஒரு அறைகூவல் விடுத்தார், ஒரு கட்டளை பிறப்பித்தார். அன்பாந்தவர்களே, எல்லா வீடுகளிலும் ஒரு வீடு கூட விட முடியாமல் எல்லா வீடுகளிலும் அந்த மெழுகுவர்த்தி கொழுகப்பட்டது. யாருக்கு மாப்பிள்ளையாக, யாருக்கு மரும, அதாவது கணவனாக எனது மகனை கொடுப்பது என்பது ஒரு பிரச்சினை. இரண்டாவது சொன்னார், எந்த வீடுகளிலே எந்த பெண்கள் முஅத்தா என்ற கிரந்தத்தை இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களால் எழுதப்பட்ட அந்த முஅத்தா எனப்படுகின்ற ஹதீஸ் கிரந்தத்தை எவர்கள் மனனம் செய்தார்களோ அவர்கள் இரண்டாவது மெழுகுவர்த்தியை கொள்ளுக வேண்டும். அன்பாந்தவர்களே, இவ்வாறு எல்லா வீடுகளிலும் இரண்டாவது மெழுகுவர்த்தி பொருத்தப்பட்டன. அன்பாந்த சகோதரர்களே, பெரியவர்களே, எதை சொல்ல வருகிறேன் என்றால், இஸ்லாத்துக்கு மாற்றமான கலாச்சாரங்கள் நிறைந்த அந்த நாட்டை தன்னை இஸ்லாமிய நாடாக, இஸ்லாமிய எழுச்சுக்கள் ஒளியக்கூடிய அழும்பக்கூடிய ஊராக அதனை மாற்றுவதற்காக வேண்டி தாலிக் இப்னு ஜியாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தனது வாலிபத்தையும் சக்தியையும் அந்த ஊருக்கு பயன்படுத்தினார்கள். என்று மறைந்து பல நூற்றாண்டுகள் சென்றாலும் கூட வரலாறு இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறது என்றால் அதுதான் உலகத்தில் ஒரு மனிதன் நிலைநாட்டுகின்ற ஒரு சாதனை. அன்பாந்தவர்களே, இந்தியாவிலே பார்த்து சிந்தனப்படுகின்ற அந்த மாநிலத்தை கைப்பற்றி இஸ்லாமிய நாடாக மாற்றிய பெருமை முஹம்மது இப்னு காசிமுக்கு இருக்கிறது. 16 வயதிலே போர் புரிந்து அந்த நாட்டை இஸ்லாமிய நாடாக மாற்றுகிறார். அருமையானவர்களே, இதே போன்று வரலாறு படைத்தவர்களாக, இஸ்லாமிய சாதனை படைத்தவர்களாக ஒவ்வொரு செல்வந்தர்களும் ஆக வேண்டும். ஒவ்வொரு உலமாக்களும், ஒவ்வொரு ஆசிரியர்களும், துறை சார்ந்தவர்களும் தனது வாலிபத்தையும் சக்தியையும் இஸ்லாத்துக்காக பயன்படுத்துங்கள். தன்னுடைய சிறிய ஒரு நேரத்தை ஒதுக்கி சமூக சேவை என்று கூறி தனியார் வகுப்புகளான ஏற்பாடுகளை செய்வதிலே ஒவ்வொரு ஆசிரியர்கள், உலமாக்கள், ஏனைய புத்திஜீவிகள் அதை பற்றி சிந்திக்க வேண்டும். இதே போன்று இவைகளை அழகாக வழிநடத்துவதற்கு பொருள் வசதி, பண வசதி தேவைப்படுகின்றது. பணம் படைத்த ஒவ்வொரு தனவந்தர்களும் வீணாக செலவழிக்காமல் சமுதாயத்துக்கு எதை செய்தால் அது பயனுள்ளதாக மாறுமோ அதை உரிய முறையில் பயன்படுத்துவோமே என்றால், அன்பாந்தவர்களே, உஸ்மானே கனியை போன்று, அபு பக்கரை போன்று, அப்துல் ரஹ்மான் அவுபை போன்ற எத்தனையோ சிறந்த உபாரண புருஷர்களாக நாளை எமது மௌத்துக்கு பிறகும் எம்மை பேசுவார்கள், எம்மை முன்னோதாரணமாக வைப்பார்கள். அன்பாந்தவர்களே, இதற்கொரு சான்றாக இன்று மசூத் ஆலிமாக இருக்கலாம், நலீம் ஹாஜியாராக இருக்கலாம், இன்று அதாவது பதியுத்தீன் முகமதாக இருக்கலாம். இப்படி சமுதாயத்திலே நமக்கு முன்மாதிரியாக எத்தனையோ அரசியல்வாதிகள், உலமாக்கள், செல்வந்தர்கள் வாழ்ந்து காட்டி சென்றார்கள். இன்றும் எத்தனையோ மேடைகளில் அவர்கள் பேசப்படாத நாவுகள் கிடையாது, பேசப்படாத வைபவங்கள் கிடையாது என்றால் சமுதாயத்திலே உளத்தூய்மையோடு ஆற்றிய சேவைகள் தான். எனவேதான் அப்படிப்பட்ட சமூக பற்றுள்ளவர்களாக, சமூக தொண்டர்களாக எம்மை மாற்றிக்கொள்வதற்கு வல்லவன் அல்லாஹ் எம் அனைவருக்கும் தோசிச்சு தருவானாக. யா அல்லாஹ், எம்முடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக. எங்களை பெற்றெடுத்த மாதாக்களது பாவங்களை மன்னித்து தருவாயாக. நீர் தந்திருக்கும் சக்தியையும் ஆற்றலையும் உகந்த வழியில், உனக்கு உகந்த வழியில் பயன்படுத்தி சதக்கத்துல் ஜாரியா எனப்படுகின்ற நிரந்தர நன்மைகளை பெற்ற நல்லடியார்களாக எம் அனைவரையும் ஆக்கியருவாயாக. எமது ஹலாலான தேவைகளை, முயற்சிகளை நீயே கபூல் செய்வாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹ்.